என்ன ஒருத்தர் என்கிட்ட கொடுத்த விற்பாடு, நான் அந்த வேட்டியை எங்கேயும் கொடுக்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கணும், அப்பதான் ஒழுங்கா அந்த வேட்டி என்கிட்ட வந்திருக்குன்னு அர்த்தம். அத போல நாம பெருமானுக்கு தொண்டன்னு போய் நின்னோம், அவர் முன்னாடி போய் நிக்கிறோம், சரி இந்த தோழிக்கு நீ அன்புடி, இந்த கருட வாகனத்தை ஏழை பண்ணு, திருமஞ்சனுக்கு தீர்த்தம் கொண்டா, இதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன பண்ணார், கூரத்தர கூரத்தாழ்வான் எழுந்து கொள்ளி இருக்கிறார், திவ்வதேசம் ரொம்ப ஏகாந்தமா இருக்கு, நிறைய மனுஷா வேணும்னு கேட்டு இருக்கா, நீ ஒன்னு செய், இனிமே நாளில இருந்து கூரத்துக்கு போயிரு, அங்க வேண்டிய கைங்கிறத பண்ணுனால் நம்ம ஸ்ரீரங்கத்துல போய் நின்னோம், ஓஹோ ஆஹோன்னு ஸ்ரீரங்கத்தை பார்த்தாலே மயக்கமா இருக்கும் எல்லாருக்கும், என்னமா இருக்கு என்னமா இருக்கு, இதோ வந்துட்டேன், இனிமே ஸ்ரீரங்கம் தான் வா. ஆனா எத்தனை கைங்கரியம் பண்ண முடியும்னா சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாத்துக்கும் மனுஷியா இருக்கா, எல்லாத்துக்கும் கூட்டம் இருக்கு, மேல அது பரம்பரையா மிராசு அபாவா எல்லாமே வச்சிருக்கா. அப்போ நாம போன திருக்கண்ணமுடி போன சார் ஒத்துல அடியன்தான், திருக்கண்ணமகை போன அடியன்தான், அப்படின்னாலே இவருக்கு ஒத்தே வராது. இப்போ பல பேரும் சென்னப்பட்டணத்தை விட்டுட்டு ஸ்ரீரங்கத்துல வந்து குடியேறான்னு சொல்வாளே தவிர, நீ திருக்கண்ணமுடிக்கு வா திருக்கண்ணமகைக்கு வானா வரமாட்டான், ஏன் வரமாட்டேங்கிற அங்கேயே பேதம் பாருங்க. பகவானுக்குள்ளேயே அது கூட்ட நாட்டா இருக்கிற பெருமாள் சாமி, இங்க ஒண்ணுமே இல்ல சாமி, நான் போய் என்ன பண்றேங்கிற போச்சு. அப்ப சேஷத்தை ஞானமே இவனுக்கு வரலன்னு அர்த்தம், ஒழுங்கா இவன் சேஷத்தம் புரிஞ்சுட்டு இருந்தான்னால் எந்த கோவிலுக்கு போச்சுனாலும் போய் பண்ண தெரியணும். இன்னொன்னு பெருமானை தாண்டி போ, நீ கூரத்துக்கு போ, நீ பேட்டைக்கு போ, நீ மதுரமங்கலத்துக்கு போ, அங்கங்க போய் இருந்தா தன்யோஸ்மி தேவள் என்ன ஆணையிடுறதோ பண்ண போறேன், வெறுமை உட்காண்டுனா உட்காண்டிருக்கேன், தோச்சு தோச்சு போடுனா தோச்சு போடுறேன், பெருக்கிண்டே இருந்தா பெருக்கிறேன், அடி என் சேஷம். அதை தெரிஞ்சுக்கிறதா இவனுக்கு முக்கியமே, இதை விட இவனுக்குன்னு ஒரு எண்ணமோ இவனுக்குன்னு ஒரு மகிழ்ச்சியோ இருக்கவே கூடாது. இது சொல்லச்சே உங்களுக்கு தோணும், அப்ப நாங்க என்ன கவுத்து வச்ச மொரமா கூடையா சாமி, மகிழ்ச்சியே கூடாதா, அப்ப பக்தின்னு வந்துட்டாலே சந்தோஷமே படக்கூடாதான்னால் சொல்லவே இல்லையவா. நீங்க கைங்கரியம் பண்ண 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 பெருமாள் ஆனந்தப்படுவாரோ இல்லையோ, அவர் முகத்தை பார்த்து நன்னா ஆனந்தப்படலாம், அவரை பார்த்து ஆனந்தப்படுறதுதான் ஜீவனுக்கு யுக்தமே தவிர தாம் பண்றதுனால தான் ஆனந்தப்படவே கூடாது. இதத்தான் சுவார்த்த கைங்கரியமே கூடாது, பரார்த்த கைங்கரியம் தான் இருக்கணுங்கிறா. அப்ப ஒரு வீடு என்னதா இருக்கணும்னால் நிச்சயமா என்னதுன்னா, நான் நாலு தரமுறைக்கு விற்க முடியணும், வாங்க முடியணும், இடிக்க முடியணும், கட்ட முடியணும், இத்தனை இருந்தாத்தானே வீடு என் கையில இருக்குன்னு அர்த்தம். அதுக்குதான் பெருமாள் பரீட்சை வைக்கிறார், நீ என்ன என் அடிமைன்னு மட்டும் நிக்க போறியா, இல்ல அடியார்க்கடியவன் வருவியா, எனக்கு அடிமைன்னு மட்டும் நின்னா முதல் படி ஏறிருக்கேன்னு அர்த்தம். என் அடியவனுக்கு 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 அடியவன், என் பக்த 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 பக்தர்களுக்கு பக்தன், அத புரிஞ்சிருந்தியானாத்தான் ததிய சேஷத்தம் நிற்கும். அப்பதான் நீ எல்லாருக்கும் அடிமைன்னு தெரிஞ்சிருக்கே, அப்ப பெருமானுக்கு தான் அடிமை, அந்த பெருமானுக்கு அடிமைங்கிறது சித்திக்கணும்னு வச்சுங்க, அது நன்னா நிறம் பெறணும், நன்னா ஆணித்தரமா நிக்கணும்னால் அடியார்க்கடியவங்கிற அளவுக்கு வந்தால்தான். ஆகவே நேத்திக்கு ஒரு கேள்வி கேட்டுட்டோம் இல்லையோ, என்ன திருமங்கியாழ்வார், இவரை தவிர சௌரி பெருமாளை தவிர மத்தருக்கு ஆட்படேன்னு சொன்னார், ஆனா உற்றதும் உன் அடியார்க்கடிமைன்னு சொன்னாரே, நீ திருவெட்டெடுத்து கத்து நான் கண்ணபுரத்துறை அம்மானே, உற்றதும் உன் அடியார்க்கடிமை, உன்னுடைய அடியவனுக்கு அடியவன் சொல்றாரே, மற்ற பேருக்கு ஆட்படேங்கிறாரே, ஆனா அடியார்க்கு ஆட்படுவேங்கிறாரே, இது கூடுமானால் பகவானுக்கு ஆட்படுவது அதனுடைய நீட்சி, அதனுடைய தொடர்ச்சி தான் பாகவதர்களுக்கு ஆட்படுவது. அப்ப பகவத் பக்தர்கள் இருந்து பெருமானே அனைத்தும் ஒத்துக்கிறவனாக இருந்தால் அவனுக்கும் ஆட்பட்டே தீர வேண்டும். கேட்டா பகவானுக்கு ஆட்படுவதை விட அவனுக்கு சேஷனா இருக்கிறத விட அடியார்க்கு சேஷனா இருக்கிறதா சிறப்புடையது. அதத்தான் நமஹாங்கிற சப்தம் சொல்றது. அப்ப ஓம்ங்கிறது பகவானுக்கு சேஷன் சொல்லிட்டு பார்த்தாச்சு, நமஹாங்கிறது அடியேனுக்கு அடியேன் இல்ல பகவானுக்கு அடியேன், அதை விட அவன் அடியார்க்கு அடியவன், குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிழிந்த எத்தனை நலந்தானிலாத சண்டாள சண்டார்கள் ஆகிலும் வலந்தாங்கு சக்கரத்தண்டல் மணிவண்ணர் காள் என்று உள்கலந்தார். யாரெல்லாம் அப்படி சேர்ந்திருக்காளோ இன்ன ஜாதி இன்ன இன்ன நேரம் இன்ன மொழி ஒன்னும் பார்க்காது, பகவத் பக்தர்கள் இருந்தால் அவர்களெல்லாம் எனக்கு சுவாமி, அடியார்ந்த வையம் உண்டு ஆளிலை அன்னவசம் செய்யும்படி ஆதுமில் குழவிப்படி அந்த விரான் தனக்கு அடியாரடியார் தம்மடியாரடியார் தமக்கடியாரடியார் தம்மடியார் அடியாங்குளேனு அடிமைக்கு அடிமைக்கு அடிமை நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாத்தத்த தீக்கதிகள் முத்தும் தவிர்ந்த சதுர் நினைந்தால் கொடுமா வினையேன் அவன் அடியார் அடியோடு கூடும் இதுவல்லால் விடுமார் என்பதன் நந்தோ வியன் மூவலகு பெருனுமே என்ன நம்மாழ்வார் சாதிக்கிறார். பகவத் பக்தன் புரிஞ்சின்றேன், ரொம்ப காலம் கழிஞ்சு போச்சு, நல்ல வேளை கடைசி காலத்திலேயாவது பாகவத பக்தன் தெரிஞ்சின்றேன். அப்ப அடியார்க்கடியான் விட்டாலே இது ரொம்ப சூக்ஷ்மம் அது, ஏன்னா பெருமாள் தனக்கு பக்தன் சொன்னா கொஞ்சம் ஓட ஓட விட்டு தான் தரிசனமே கொடுப்பறான், ஆனா பக்தனுக்கு பக்தன் விட்டா நீ முதல்ல உள்ள வாங்குற வரிசை நின்றுக்கு வைகுண்ட ஏகாசி ஒரே கூட்டம், அந்த கூட்டத்துல இப்ப சௌரி பெருமாள் பக்தர்கள் எல்லாம் வரிசையா நிற்கிறாளாம். எங்கயோ 150வது ஆளா ஒருத்தர் என்னைக்கோ இந்த இந்த திவதேசிக்கு திருமங்கையாழ்வார் பாடினாரோ இல்லையா, அந்த திருமங்கையாழ்வாரே எல்லாம் இருக்கிற ஒரு பக்தர் 150வது நின்றுக்காராம். பெருமாள் அப்படி வரிசையில யாரெல்லாம் நிற்கிறான்னு நோட்டம் விட்டுட்டே இருப்பான். இவ இத்தனை இருக்கா 150வது ஒருத்தர் நின்றாரு இல்லையோ, மணிகார சுவாமியும் அர்ச்சகரை அனுப்பிச்சு அவரை கூட்டின்னு வாங்கினார். கிடுகிடுன்னு வந்தா எல்லாரும் கூட்டத்தை எல்லாத்தையும் விளக்கினா சுவாமி கூப்பிடறாருன்னா அவர் பாவம் கிழிச்சு துணி கட்டிட்டு இருக்காரு. என்னாச்சு பெரிய பெரிய முதலாளிகள்லாம் முன்னாடி நிற்கிறாளே, இவரை போய் வர சொல்லிட்டாரு என்னால் கிட்டக்க போறச்சு. அவர் ராஜா நட நடந்து ஜம்முன்னு போனார், போய் பெருமாள் முன்னாடி நின்னா எல்லாரும் சத்தம் போட்டா, நாங்கள்லாம் இங்க நின்று இருக்கோம் அவரை மட்டும் கூப்பிடுறீர் என்னால். அப்பதான் பெருமாள் சொன்னார், நீங்கள்லாம் என் பக்தர்கள், நாளைக்கு தான் சேவை பெசாம்பருப்பு. அது ஒருக்கார் பாரு திருவங்கியாழ்வார் பக்தர், அவருக்கு தான் இப்ப உடனே சேவை. அப்ப ஆழ்வாருக்கு பக்தனா இருந்து பக்த பக்தனா இருந்தா பெருமாள் உடனே இருக்கிறார், தனக்கு பக்தனா இருந்தா மெதுவாவே கொடுப்பார். பக்கீழ் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தொட்டியன் திருநாராயணபுரம் கதை சொன்னேன் இல்லையோ, பெருமான விஷம் வச்சு அதாவது பெருமானுக்கு விஷமைகள்லாம் சேர்ந்து நெருப்பு வச்சுட்டா, அதை இந்த சுவாமி போய் தானே காப்பாத்தினார்ட்டு அந்த ரெண்டு பேருக்கு பிராணம் போச்சு. பிள்ளை திருநறையூர் அரையருக்கும் உயிர்படுத்து, அவரை கட்டிண்டு காப்பாத்த பார்த்த மனைவி மக்களுக்கும் உயிர்படுத்து. ஆனா மனைவிக்கும் மக்களுக்கும் 5 நிமிஷம் முன்னாடி மோட்சம், பிள்ளை திருநறையூர் அணைச்சு 10 நிமிஷம் கழிச்சு மோட்சம். இது என்ன சுவாமினால், ஆமா பகவான ரட்சிக்கிறதுக்கு அவர் உயிரை விட்டார், பாகவதன் ரட்சிக்க இவா உயிரை விட்டா, இவாளுக்கு தான் முதல்ல கொடுத்துட்டு வர அவர். அப்ப பகவத் பக்தனை காட்டிலும் பாகவத பக்தனுக்கு தான் ஏற்றம். இதைத்தான் நம்மாழ்வார் அடியாரடியார் தம்மடியாரடியார் தமக்கடியார்னு சாதிக்கிறார். கண்சோர வெங்குருதி வந்திடிய வந்தளல் போல் கூந்தளாளை என்று திருவங்கியாழ்வார் பாடும்போது, செல்வ தஞ்சேர எம்பெருமான் தாழ் தொழுவார் தாண்மின் என் தலைமேலாரே. பகவத் பக்தர்கள் ஆள் இருந்தாலும் அவர்களெல்லாம் எனக்கு சுவாமிகள்னு சொல்லிருக்கணும்னால் இதுதான் சூக்ஷ்மம். பகவானுக்கு பக்தன் இருக்கிறத விட பாகவத பக்தன் இருந்தோம்னால் அப்ப அது நிச்சயமா பெருமானுக்கு அருகில் சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்கும். ஆக சேஷத்துவம் பார்த்தோம், அன்னசேஷத்துவம் கூடாதுன்னு பார்த்தோம், ஸ்வசேஷத்துவம் கூடாதுன்னு பார்த்தோம். எனக்கு நான் அடிமைன்னு சொல்லக்கூடாது, பிறர்க்கு நான் அடிமைன்னு சொல்லக்கூடாது, பகவானுக்கே அடிமைன்னு சொல்ல வேண்டும். அப்ப அன்னசேஷத்துவம் தொலைந்து ஸ்வசேஷத்துவம் தொலைந்து பகவத் சேஷத்துவம் பகவதேக சேஷத்துவம் அதோட நிற்க கூடாது, பாகவத சேஷத்துவம் அடியார்க்கடியான் அளவுக்கு வர வேண்டும். இதெல்லாம் இப்ப நாம தெரிஞ்சிருந்தது சேஷத்துவத்துல. இப்போ இனிமே ரொம்ப சுலபம், வசந்த படி ஏறிட்டு இதை விட ஒரு படி மேல என்னன்னு பாக்கணும். பாரதந்திரியம்னா என்ன? பாரதந்திரியம்னால் முதல்ல சுவாதந்திரியம் தெரிஞ்சுட்டா தான் பாரதந்திரியம் தெரியும். நம்ம எல்லாரும் சுதந்திரர்களா? சுதந்திரன் ஆறு தெரியுமா? ஸ்வம் தந்திரம் எஸ்ய சுவதந்திரா, ஸ்வம் நானே, தந்திரம் பிரதானம் முக்கியம், யாருக்கோ அவன் சுதந்திரன், நான் எனக்கு முக்கியம் சுதந்திரன், பகவானே அடியேனுக்கு முக்கியம் பரதந்திரம். பரஹா தந்திரம் எஸ்ய ச பரதந்திரா, பகவான் பரன் அவன் முக்கியம் யாருக்கோ. பரஹா தந்திரம் பகவான் பரஹா தந்திரம் பிரதானம் முக்கியம் எஸ்ய யாருக்கோ அவன் பரதந்திரன், அவனே அடியனுக்கு முக்கியம், பகவானே அடியனுக்கு முக்கியம் என்றா நான் பரதந்திரன். அடியே அடியனுக்கு முக்கியம் அது வார்த்தை கூட ஒத்த ஒத்தே வரல பாருங்க. இப்ப நான் எனக்கு முக்கியம் அப்படின்னா புரியுது, அடியே அடியனுக்கு முக்கியம்னு சொல்லுவேனா? எப்ப அடியேன்னு வந்தது அப்ப அவருக்கு தான் முக்கியமா இருக்கணும். அப்போ அப்ப நான் எனக்குன்னே வரக்கூடாது, அடியேன் அடியேனுக்கு பகவானே முக்கியம். அப்ப பகவானையே பிரதானமாக கொண்டிருந்தால் அதத்தான் பாரதந்திரியம், அவர் தான் முக்கியமா இருக்கணும். இது தெரிஞ்சிருந்தாலே என்ன வரணும் தெரியுமோ, ஸ்வப்ரவிருத்தி நிவிருத்தர்கள் ஆயிடும். இதுதான் சரணாகதியினுடைய அடிப்படை தத்துவம். எப்ப பகவான் சுதந்திரன் அடியேன் பரதந்திரனோ அப்ப என்ன மோட்சத்துக்கு அழைச்சிட வேண்டிய பொறுப்பு யாருது? பகவானுது. முயற்சி யாருது? பகவானுது. அடியேன் பரதந்திரன் தெரிஞ்ச உடனே என்னுடைய பிரயத்தனத்தை விட்டுடணும், பிரயோஜனத்தை விட்டுடணும். என்னுடைய பிரயோஜனம் என்னதில்லே? பகவானுக்கு தான் பிரயோஜனம், அது சேஷத்துவம் புரிஞ்சுண்டா. பிரயத்தனம் என்னதில்லே? பகவானுக்கு தான் பிரயத்தனம், அது பாரதந்திரம் புரிஞ்சுட்டா. அடியேன் பரதந்திரன் தெரிஞ்சுட்டால் அப்ப பிரவிற்த்தி பிரயத்தனம் அத்தனையும் பகவானுது. பிரயத்தனம் பகவானுது என்னதில்லேங்கிறது சரணாகதியே. சரணாகதின்னா அடியேன் எல்லாரும் தேவரீர்து, முயற்சி அடியேனதே இல்ல, தேவரீர் தான் முயற்சி, இதுதான் சரணாகதி. துவமேவ உபாய பூதோ மேபவ இது பிரார்த்தனாவதி சரணாகதி, நீயே உபாயமாக இருக்க வேண்டும், சாதனை எதுவும் என் கையில் கிடையாது, உன் திருவடிகளை பத்தியே உன்னை அடைய போகிறேன், என் முயற்சியால உன்னை அடைய போறேன்னு சொல்லிட்டா அது அல்ல, அது நடக்கவே நடக்காது. உன்னுடைய முயற்சியால் உன்னுடைய அருளால் உன்னை அடைய போகிறேங்கிறது தான் ஆழ்வார்களுடைய மதமே. உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்னும் குறை வேண்டேன் என்னும் என்னான் செய்கேன், ஆரே கழகன் என்னை என் செய்கின்றாய், உன்னாலல்லால் யாவராலும் ஒன்னும் குடை வேண்டேன், என் கையிலையும் என்ன காட்டி கொடுத்துடாதே, என்னை நானே ரட்சிச்சுப்பேன் நினைக்காதே, என்னை பரத்தியார் ரட்சிப்பான்னு விடாதே, எனக்கு ரட்சகன் நீ ஒருத்தனே. இதுதான் பரதந்திரனுக்கு இருக்கிற சுபாவம். அப்ப பாரதந்திரம் புரிஞ்சு போச்சுனால் நம் கையை எதிர்பார்க்காமல் பகவானுடைய திருவடிகளையே எதிர்பார்த்து இருக்க வேண்டும். சீதை சொன்னாலே, சீதைக்கு இல்லாத சக்தியா பாருங்க, இப்போ மூணு விட்டுடணும். நான் பரதந்திரன்னு தெரிஞ்சு விட்டாலே இந்த மூணு விஷயம் புரியணும். இப்போ என்னுடைய சக்தியை விட்டுடணும், லஜ்ஜைய வெட்கத்தை விட்டுடணும், என் வியாபாரத்தை விட்டுடணும். மூன்று பேரை பத்தி புடலோகாச்சாரிய சிவதின மூணத்துல சாதிக்கிறார். இப்ப பகவான் நமக்கு பிரதானம், அது தெரிஞ்சதுனாலே நம்ம சக்தியை விட்டுடணும், வெட்கத்தை விட வேண்டும், வியாபாரத்தை விட வேண்டும். மூணு பேரும் விட்டுருக்கா. பிராட்டி சீதை சக்தியை விட்டாள். ஹனுமான் சீதையை சென்று சந்தித்தார். சீதை இப்போதே அடியனுடைய முதுகலை ஏறி உட்கார்ந்துட்டா திரும்ப கொண்டு போய் ராமன் இடத்துல சமர்ப்பிச்சுடுறேன், நாழியாக்க வேண்டாம், நான் இனிமே திரும்ப போய் ராமன் அழைச்சின்னு வந்து பெரிய சண்டையெல்லாம் போட்டு இதெல்லாம் வேண்டாம், தாம் தூ பிருட்டகதாம் கிருத்வா சந்தரிஷ்யாமி சாகரம், தேவரீர் எழுந்துருளி இப்ப முதுகலை உட்கார்ந்து கொடுத்துனா இப்பவே கொண்டு போய் ராமன் இடத்துல சமர்ப்பிச்சுடுறேன்னு சொன்னார். சீதை நேர மறுத்து விட்டாள். அது எப்படி ஹனுமன், என் கைய நான் எதிர்பார்ப்பேனா, என் முயற்சியில நான் ரட்சிக்கப்படலாமா, உம்ம முயற்சியில ரட்சிக்கப்படலாமா? ரக்ஷணம் பகவானுடைய முயற்சியா இருக்கணும், அவர் தான் வரவேண்டும். சரைஸ்து சங்குலாங்கிருத்வா லங்காம்பர வலார்த்தனா மாம் நயத்திரி காகுத்தா தத்த சதிருஷம் பவேது. அவர் சுவாமி சுவதந்திரங்கிறதுக்கும் அடியன் தாசி பரதந்திரங்கிறதுக்கும் ஒரே அடையாளம் என்ன தெரியுமோ, அவர் தான் ரட்சிக்கணும். அந்த ரட்சிக்கிறது அவரதே தவிர நான் என் கை பார்த்து இருக்க மாட்டேன், சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வில்லின் ஆர்ச்சர்க்கு மாசென்று அஞ்சி வீசினேன். நான் என்னுடைய சொல்லால சொல்ல மாட்டேன். அனுமான யோசிச்சு பாரு, ராவணனே நான் எப்பவோ சபிச்சிருக்கலாம் இல்லையா, பாதிபுரத்தியம் கற்பு கனல் இல்லையாவோ, அப்ப ஹனுமானுடைய வாழ்ல நெருப்பு வைக்கிறச்சே நெருப்பு சுடாமல் இருக்கட்டும்னு சொன்னவள், அதே நெருப்பு ராவணனை சுட்டுடட்டும்னு சொல்ல எத்தனை நிமிஷம் போறது, சொல்லிருக்கலாமே, ஆனா சொல்லலையே. ஏன்னா நான் பரதந்திரை, நான் எப்ப பரதந்திரையோ அப்ப ராமனைத்தான் எதிர்பார்த்திருக்கணுமே தவிர என் கையை எதிர்பார்க்க மாட்டேன், என் முயற்சியை எதிர்பார்க்க மாட்டேன். இத்தனைக்கும் பிராட்டிக்கு சக்தி இருந்தது, ராவண அழிக்கிற சக்தி பிராட்டிக்கு இருந்தாலும் தன் சக்தியை எதிர்பார்க்காமல் சக்தியை தொலைத்தாள். இது சரணாகதன் தெரிஞ்சுக்க வேண்டியது, பரதந்திரன் புரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது திரௌபதி, பெரிய ராஜசபை துச்சாசனம் துயலை பிடித்து இழுக்கிறான். என்னென்னமோ கத்தி கதறி பார்த்தா ஒருத்தர் ரட்சிக்க வரதா தெரியல. நேர துவாரகா நிலையனை கூப்பிட்டாள். ஜெயசதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாசன சன்னிவிட்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி கிரண்மய வபு திருத சங்கச்சக்கரா துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம். தேவரீர் ஒருத்தர் தான் ரட்சிக்கணும்னா பெருமாள் ஆபத்துல புடவை சறந்துட்டார். புடவை வந்தது ரட்சிச்சு முடிச்சுட்டார். அப்ப அங்க என்ன தெரியுமோ, அவ விட்டா லஜ்ஜையை வெட்கத்தை விட்டாள். முதல்ல ரெண்டு கையாலி மூடிண்டு பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சா, புடவை வரல. ஒரு கைய விட்டுட்டு பிரார்த்திச்சா, புடவை வரல. ரெண்டு கையும் விட்டு வெட்கத்தை விட்டு கைய தூக்கினா அப்பதான் ஓஹோன்னு புடவை சார்ந்தது. பக்கத்துல இருக்கிற ஒத்தன ரட்சகராலே, ஆனா எங்கேயோ இருக்கிற பகவான் ரட்சித்தார் என்னால் ரட்சிப்பார். என்னத்தை விடணும், இப்ப இவருடைய வெட்கத்தை விட்டாளோ இல்லையோ. அப்ப சீதை சக்தியை விட்டாள், திரௌபதி வெட்கத்தை விட்டாள். சீதன் இடத்துல சக்தி இருந்தது, சக்தியை விட்டாள். திரௌபதி இடத்துல சக்தியே இல்ல, அதனால வெட்கத்தை விட்டாள். சக்தி இருக்கிறவா சக்தியை விட்டுடணும், சக்தியே இல்லையா, சக்தி இல்லாட்டால வெட்கப்படுவோம் இல்லையோ, ஓ இப்படி ஒண்ணு பண்ண முடியல, அத்தையும் விட்டாளோ இல்லையோ. விட்டு கண்ணனை கூப்பிட்டபடியால் அப்ப சக்தியை விட்டுடணும், வெட்கத்தை விடணும். பரதந்திரனா இருந்தா நம்ம சக்தியை பிரயோகப்படுத்த கூடாது. நாம வெட்கப்படுறதுக்கு நமக்கு யோகியதை இல்ல. பஜனைக்கு நாம சங்கீர்த்தனத்துக்கா வீதியில போவோம், பாடுங்க அப்படின்னு கையில எல்லாத்தையும் கொடுத்து கட்டை எல்லாம் கொடுத்து ஆட சொன்னா அது வெக்கமா இருக்கு சுவாமி. உள்ளவனா உட்காந்து ஆடலாமா, நீ போட்டு வீதியில் ஆட சொன்னா வெக்கமா இருக்கேனால் போச்சப்போ. அப்ப இவன் பாரதந்திர ஞானம் இல்லவே இல்ல, சேஷத்த ஞானம் இல்லேன்னு அர்த்தம். நன்னா கும்பிடு நட்டமிட்டாடி கோகு கட்டன் உடலாதார் தம்பிரப்பால் பயனன்னே சாதுசனங்களிடையேன்னு போச்சரம் இல்லையோ. தலையுனோடு ஆதனந்தட்ட தடுகுட்டமாய் பரவாதார், கால் போய் தலையில படனும் தலை வந்து கால குட்டி கரணம் போட்டு ஆடுங்கிறார். அந்த அளவு வெட்கத்தை விட்டாதான் பக்தியே. அப்ப சக்தியை விட வேண்டும், வெட்கத்தை விட வேண்டும். திருக்கண்ணமங்கை ஆண்டான போலே ஸ்வவியாபாரத்தை விட வேண்டும். திருக்கண்ணமங்கையில அந்த சுவாமி எழுந்துள்ள இருந்தார். யாரோ ஒரு ரெண்டு நாய், அது ரெண்டு சண்டை போண்டுது. இவர் பார்த்துட்டு இருக்கார், பார்க்க மாட்டார், அன்னைக்கு பார்த்தார். ரெண்டு நாயை சண்டை போண்டுது, பிராணம் போடுது. நாய்க்கு முதலாளி ரெண்டு பேர், என் நாயை நீ அடிச்சியா, ஒன் நாயை நான் அடிச்சியான்னு சண்டை போண்டு கத்திய உரிமை வந்துட்டான். பார்த்தவருக்கு இந்த நாயக்காப்பாத்த இந்த முதலாளி என்ன பாடுபடுறான், ஒண்ணுமில்லாத அல்ப சொத்து, இதுக்கு போய் இவ்வளவு பாடுபட்டா. அப்ப இந்த ஜீவாத்மாங்கிற சொத்தை ரட்சிக்க பகவான் என்ன முயற்சி எடுக்க மாட்டார், அதை போய் நான் காப்பாத்திக்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கேனே, இனி ஒரு பிரயத்தனத்திலும் ஈடுபட மாட்டேன், எந்த வியாபாரத்தில் ஈடுபட மாட்டேன்னு துறந்தார். துறந்து அங்கேயே சின்ன சின்ன கைங்கிற பண்ணிட்டு முக்தி அடைந்தான்னு சரித்திரம். அப்ப திருக்கண்ணமங்கையாண்டான் வியாபாரத்தை விட்டாள். மூணு விடணும், சக்தியை விடணும், லஜ்ஜை வெட்கத்தை விடணும், வியாபாரம் நம்ம முயற்சி, நம்ம வியாபாரத்தை விட்டுடணும். விட்டா தான் பாரதந்திரியம் புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப பரதந்திரன் சொன்னால் எம்பெருமானையே சார்ந்திருப்பவர், அவரை விட்டு விலகி தனித்து இருக்க முடியாதவர், அவரை சார்ந்தே இருக்கக்கூடியவர், அப்பதான் பரதந்திரன். சேஷன்னா யாரு, அவருடைய பயனுக்குன்னே இருக்கிறவர். பகவானே பிரயோஜனம், பகவானே பயன், அது சேஷத்துவத்துக்கு பலம். இங்கே பாரதந்திரத்துக்கு எம் முயற்சியே கூடாது, அனைத்தும் அவருடைய முயற்சி தான். ஆனா உங்களுக்கு ஒன்னு தோணும், எம் முயற்சி கூடாதுன்னே, இனிமே நாளில இருந்து நான் என்ன கூட்டி பெருக்கி மொழிகி கோலம் போடலாமா வேண்டாமா, பெருமாளுக்கு விளக்கேத்தலாமா வேண்டாமா, பூ தொடுக்கட்டமா வேண்டாமா, முயற்சி வேண்டான்னாரே சுவாமி. நான் சுவாமி முயற்சி வேண்டாம்னா மோட்சம் போறதுக்கு உபாயமா சாதனமா பண்றது ஒண்ணு நம்ம கிட்ட இல்ல, நம்ம காப்பாற்றி கொள்வது நம்ம கிட்ட இல்ல, முயற்சி கூடாதுன்னு சொல்றாள். கைங்கரியத்திலேயே முயற்சி கூடாதுன்னு சொன்னா, கைங்கரியம் அத்தனையும் பண்ணணும்னு இப்பதானே சேஷத்துவத்துக்கு பாத்துருக்கோம். சேஷத்துவம் புரிஞ்சதுனாலே கைங்கரியம் பண்ணித்தான் ஆகணும். பாரதந்திரியம் புரிஞ்சதுனாலே நம்ம முயற்சியால கைங்கரியம்ங்கிற எண்ணத்தை விட்டுடணும். அப்ப கைங்கரியம் பண்றோம், அதுவும் அவனதின்னருளே, என் உணர்வின் உள்ளே இருத்தினேன், அதுவும் அவனதின்னருளேன்னு பேசுற முல்ல. அப்ப பரதந்திரன் சொன்னால், ஒரு ஒரு முதலாளிட்ட ஒருத்தர் வேலை பார்க்கிறார், அவர் ரொம்ப பரதந்திரன். ஆனா எந்த அளவுக்கு பரதந்திரன் தெரியுமோ, சம்பளம் கொடுக்கறது முதலாளி தான் கொடுத்தாகணும், அப்ப அவருக்கு அதீனப்பட்டு தான் சம்பளம் வாங்கணும், அந்த அளவுக்கு பரதந்திரம். இதுக்குதான் பாரதந்திரியம்னு சொல்லுவா. பகவான் முதலாளி, நாம் எல்லாரும் தொழிலாளிகள், நமக்கு என்ன சம்பளம் வாங்கணும், என்ன பலன் கொடுக்கணும்னாலும் பகவான் தான் கொடுக்கணும். அந்த அளவுக்கு பரதந்திரம்னா இன்னும் கொஞ்சம் ஏத்துங்க. அதி பாரதந்திரியம்னா என்ன, பாரதந்திரியம் அதி பாரதந்திரியம்னா இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும். அதி பாரதந்திரியம்னா ஒரு தாய் குழந்தை, சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை தாய்ப்பால் தான் குடிச்சாகணும். இப்போ அப்ப பால் கொடுக்கற பலமும், குழந்தைக்கு பால் கிடைக்கணும்னாலும் அம்மாவனுடைய அதீனம், அவள்கிட்ட வழி. அதே அந்த குழந்தை குப்புறப்படுக்கணும், தவிழணும், நீஞ்சணும், எது பண்ணணும்னாலும் அதுவும் தாய் விட்ட வழிதான் பாருங்க. ஆனா முதல்ல சொன்ன சேவகன் நடத்தே, ராஜாட்ட வேலை பாக்குறவன் நடத்தே, அவன் நகர்றது தோட்ட வேலை பாக்குறதெல்லாம் ராஜாவுக்கு அதீனம் இல்ல, அது அவனாத்தான் முயற்சி பண்ணி ஆகணும். சம்பளம் வாங்குறது மட்டும்தான் ராஜா கையில இருக்குப்போ. ஆனா இங்க தாய் செய்யின்னு பார்க்கும்போது குழந்தை நகர்றது, தவிழறது, ஓடுறது எல்லாமே இவ்வளவு தீன மூல்யம், அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கற பலமும் இவ்வளவு தீன மூல்யம். இது ரெண்டாவது பட்சம், அதுதான் அதி பாரதந்திரம்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் பாருங்க அத்தியந்த பாரதந்திரம்னால் இன்னும் மூணாவது பட்சம். என்னதான் இந்த குழந்தை தாய்க்கு அதீனப்பட்டே இருந்தாலும் பத்து வயசானா இருக்குமா, ஓடுறேன்னு அப்ப கூட்டி உட்காந்து வச்சு, இந்தா நான் உனக்கு சோறு பேசி தரேன்னா, எனக்கு கொஞ்சம் பெரியவனை பெரியவனா நடத்து, ஏன் அப்படி பண்றேன்னு. அப்ப அது எப்பவுமே தான் பிரிஞ்சு போகணும், விலகி போகணும், தானா நின்னுக்கணும், தானா நின்னுக்கணும், இந்த முயற்சி இருக்கும் இல்லையோ. அப்ப அதே மாதிரி இந்த ஜீவாத்மாவும், நான் இப்ப ஏதோ பத்து வருஷம் சௌரி பெருமாளுக்கு அடிமையா இருக்கேன், பதினோராவது வருஷத்துல இருந்து நான் நானா இருக்கலாம் இல்லையோ இந்த குழந்தையாட்டம் இப்படின்னு அவர்கிட்ட கேட்க போனால், ஓஹோ அப்படி இருக்கவே முடியாது, எப்போதும் சார்ந்துதான் இருக்கணும். எப்போதும் எதை எதை சார்ந்து இருக்கு, ஆத்மாவை சார்ந்துதான் சரீரம் எப்பவுமே இருக்கு. அதுதான் மூணாவது பாரதந்திரியம், அத்தியந்த பாரதந்திரியம். இந்த உடம்பு என்ன சார்ந்தே இருக்கும், நான் வச்சதுதான் சட்டம், நான் சோறு போட்டா தான் போட்டது, எனக்காகத்தான் கை கால அசைக்கவே முடியும், என்னை அன்றி எப்போது விலகி இருக்கவே முடியாது, இத்தனை அளவுக்கு அது சார்ந்திருக்கும் இல்லையோ. இப்போ அதை போல ஜீவாத்மா பரமாத்மாவை சார்ந்திருக்கணும். அப்ப ஒரு தொழிலாளி முதலாளியை சார்ந்திருக்கிறா போல இருக்கணும், பாரதந்திரியம் போராது. ஒரு குழந்தை அம்மாவை சார்ந்திருக்கா போல இருக்கணும், அதி பாரதந்திரியம் போராது. ஒரு உடம்பு ஆத்மாவை சார்ந்திருக்கா போல இருக்கணும், அத்தியந்த பாரதந்திரியம். இதத்தான் பாரதந்திரியம், அதி பாரதந்திரியம், அத்தியந்த பாரதந்திரியம் என்று மூன்றா சொல்லுவார்கள். அப்ப அவனுக்கே தீர்ந்ததாய் இருக்க வேணும். இன்னொன்னு இருக்கு அசித்வத் பாரதந்திரியம். அசித்வத்துன்னு அது இத்தனையே சொல்லிட்டேன். இப்போ ஒரு புஷ்பமோ சந்தனமோ எதுவுமோ பகவானுக்குன்னே இருக்கும் இல்லையோ, கரத்தியா இருக்குன்னே இருக்கு பாருங்க. அந்த அசித்த போல நம்ம பரதந்திரனா இருக்கணுமா, அப்படின்னு நம்ம சித்து ஞானம் இருக்கு எனக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்குன்னு காட்டிக்க கூடாது. எப்படி இந்த புஷ்பத்துக்கும் சந்தனத்துக்கும் தனக்குன்னு ஒரு எண்ணமே வராதோ, அந்த அசித்த போல பெருமாளுக்கு நாம பரதந்திரனாக இருக்க வேண்டும். இதுதான் அசித்வத் பாரதந்திரியம். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னு குலசேகராழ்வார் பாடினாரு இல்ல. இப்ப ஒரு மூணு நாள்ல குலசேகராழ்வார் உற்சவம் வந்துடும், மாசி புனர்பூஜம் காண்மின் என்ன பண்ணுவான் சாதிக்கிறார், அந்த குலசேகராழ்வார் சொல்லச்சே, செடியாய வல்வினர்கள் தீர்க்கும் திருமாலே நடியானே, திரு வேங்கடவனான பெருமானே உன் கோயில் வாசலுக்கு வந்தேன், அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எம்பும் பலியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, படிய போல இருக்கணுங்கிறார். எல்லா திவ்யதேசத்துக்கு முன்னாடி பெருமாள் கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி இருக்கிற படிக்கு குலசேகரன் படின்னு பேரு. ஏன் சுவாமினால் அந்த ஆழ்வார் தான் படியா இருக்கணும்னு ஆசைப்பட்டார். இப்ப நீங்க சொல்லுங்க, நான் இந்த தட்டாந்தரையா கிடக்கணும், நான் இந்த மேஜையா இருக்கணும், நான் இந்த கம்பா இருக்கணும், நான் இந்த கோபுரமா இருக்கணும்னு சொல்லுவோமா? மனுஷனா இருக்கணும், ராஜாவா பிறக்கணும், படிச்சவனா பிறக்கணும், இதையாவது இருக்குமோ இல்ல? இப்போ ஆனா குலசேகர ஆழ்வார் பிறந்ததே ராஜாவா. ஆனா அவர் என்ன பிரார்த்திக்கிறார், படியாய் கிடந்து உன் முன்னாடி கட்ட போல கல்லு போல படி போல இருக்கணும், ஏன்னா அதுதான் உனக்குன்னு இருக்கும். நான் ஏதான ஜீவன் சொன்ன போனா எனக்கும் உனக்குன்னு பேச ஆரம்பிச்சிடும், வியாபாரம் பேச ஆரம்பிச்சிடும். ஆனா படினா பேசாத இல்லையோ, படினா பகவானுக்குன்னே இருக்குமோ இல்லையோ? அப்ப அசித்த போல இருக்க வேண்டும். அசித்துங்கிறது ஜட பொருள், அது படி கடிகாரம் புஷ்பம் சந்தனம் எல்லாம் அசித்த போலவே அடிய அடிமையா இருக்க வேண்டும். அதத்தான் அசித்வத் பாரதந்திரம். புரியுமா? கஷ்டம்தான். இப்போ நன்னா அனுபவிக்க தெரியறச்சே, நான் சித்தா ஜீவாத்மாவா அறிவுடையவனா இருக்கணும், ஆனா கைங்கரிமணி பெருமாள் தான் அனுகிரகிக்கிறார்னுச்சே, கல்லு போல கட்ட போல கிடக்கணும், படியாய் கிடந்து கல்லாட்ட இருப்பேன், அதை பார்த்து பார்த்து நீ ரொம்ப சந்தோஷித்து வாய் திறந்து சிரிப்பீர். பவளவாய் பெருமாள் சிரிக்கிறத சொல்றாரு. இப்போ நான் படியாட்ட இருந்து பரதந்திரத்தை காட்டினா அவர் சிரிப்பார், காண்பேனே, அந்த சிரிப்பை பார்த்து நான் சிரிச்சுப்பேன். அதை குறை வைக்கல. இப்போ நானும் சிரிப்பேன், நானும் சந்தோஷப்படுவேன், ஆனா நான் பண்ற கைங்கிறதுனால நான் சந்தோஷப்பட மாட்டேன், வச்ச ஆபத்து வந்துடும். நாம பண்றோம், நாம தான் நடத்தணும், நாம தான் சங்கம் நடத்துறோம், சபா நடத்துறோம், நானா கொண்டு பண்ற எல்லா வம்பும் வந்துடும். அதெல்லாம் வேண்டாம், கைங்கிற பண்றோம், பெருமாள் ஏத்துக்கிறார் அப்படின்னு அதை ஏத்துன்னு அவர் சிரிக்கிறார். அந்த சிரிப்பை பார்த்து நாம சிரிக்கலாம். அவர் ஆனந்தத்தை கண்டுனால் அப்ப அமுக்கிய ஆனந்தம், கவுன ஆனந்தம், அவரு தானே பிரதான ஆனந்தம். அப்ப படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, அசித்வத் பாரதந்திரியம், அசித்த போல பாரதந்திரியம். இப்ப கடைசியா ஒன்னே ஒன்னு அஞ்சு நிமிஷத்துல முடிச்சு விடுறேன். எதிர்விழி கொடுக்கும் பாரதந்திரியம், அசித்த போல நன்னாத்தான் இருக்கும் பாரதந்திரியம். ஆனா அதுல ஒரு குறை வருது பாருங்க. நம்ம ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா பத்து பாசுரம் பாடியிருக்கார். வாரிக்கொண்டுன்ன விழுங்குவன் காணில் என் ஆர்வுத்த என்ன ஒழிய, என்னில் முன்னம் பாரித்து தான் என்ன முத்த பருகினான்னு பாசுரம். காருக்கும் காட்கரை அப்பன் கண்ணன், திருக்காட்கரைங்கிற உபதேசம். அந்த பெருமான் ஆழ்வாருக்கு சேவை சாதிக்கணுங்கிறதுக்காக வரப்போறார். ஆகாசத்திலேருந்து வருவரா, பூமியிலேருந்து வருவரா, எங்கேருந்து வருவார்னு சுத்து முத்தம் ஆழ்வார் பார்த்துட்டே இருக்கார். வந்த உடனே அவர் ஆசனத்தில் உட்காந்து இருக்கணும், கீழ் வந்து சேவிக்கணும், அவர் திருவடிகளுக்கு எல்லாம் விளக்கணும், நிறைய கைங்கிற மரணம் நாம பண்ணணும் 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 நினைச்சிருந்தாராம். பெருமாளும் சொன்னார், வரேன், ரொம்ப நாளா காத்துட்டு இருந்திருக்கீ, ஆட்கொள்வானொத்து உமகிட்டே இருந்து என்னென்ன கைங்கிற வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் சொல்லிட்டார். பெருமான் இறங்கி வந்தார், கருட வாகனத்திலிருந்து இறங்கினார், சிம்மாசனம் போட்டு பெருமாள் உட்காரத்துக்காக சிம்மாசனம் போட்டிருந்தார். வந்த பெருமாள் அதுல உட்காரவே இல்லை. ஆழ்வார் தவிக்கிறார், ஏன் எழுந்துள்ளவே மாட்டேங்கிறார், எனக்கா எவ்வளவு நாளியா நின்று நின்று காத்துட்டு இருக்கிற ஆழ்வீர், ஜென்ம ஜென்மமா காத்துட்டு இருக்கேன், இன்னைக்கா காத்துட்டு இருக்கேன், பல பிறவிகளா காத்துட்டு இருக்கேன், கால்லாம் ரொம்ப கடுத்து போச்சோ, அதே தான் தேவையேழு இருக்காதே, இப்ப எதுக்கு இந்த கால் கெடுத்ததை பத்தி எல்லாம், நீர் வந்ததே பாக்கியம் போறா இல்ல, நீர் சொல்லு உமக்கு நெஞ்ச ரொம்ப தவிச்சிருப்பீரே, கண்ணில் ஜலஞ்சலமா கொட்டிருக்குமே, இடுப்பெல்லாம் வரிச்சு போயிருக்குமே. ஆமா வாஸ்தவம் தான், ரொம்ப நாளா காத்துந்து விரக தாபத்துல தவிச்சுதான் போயிட்டேன். அப்ப ஒண்ணு செய்யும், இந்த நாற்காலி என்னை விட உமக்கு தான் முக்கியம், உட்காரும் தள்ளிவிட்டா பெருமாள் உட்காந்துட்டார். ஆழ்வார் தள்ளி விட்டா என்ன முடியும், சரின்னு ஆழ்வார் உட்கார்ந்து விட்டார். பெருமான் கிட்டக்க வந்து, நீர் உட்காண்டிருக்கீர், நான் நின்றுருக்கேன், எவ்வளவு நன்னா இருக்கு பாத்தீரா, தவிச்சு போய் எழுந்துட்டாரு. என்ன பெருமாள் நின்று இருக்கார், நான் உட்காண்டிருக்கேனே, இது கூடுமா பெரிய பா, எனக்கு பிடிச்சிருக்கிறது நீர் உட்காண்டிருக்கிறதா, உட்காரம் திரும்ப சொன்னார், உட்கார்ந்து விட்டார். தவிக்கிறார், எழுந்திருக்கிறதா தெரியல, உட்காரதா தெரியல, உட்கார்ந்தா தப்பு, பெருமாள் தான் சுவாமி சர்வேஸ்வரன், எழுந்திருந்தா தப்பு, அவர் சொல்றதா மாறி நடந்தாகனப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. இது பேசிட்டே இருக்கிறதுக்குள்ள நீண்ட பட்டாடை பெருமாள் சாத்தியந்தாரோ இல்லையோ, கிரீட்டத்தை கழட்டி மெதுவா பக்கத்துல வச்சார். தன்னுடைய ஆடை போட்டு இருக்கிற தோடா கிடா கங்கணம் எல்லாம் பின்னாடி தள்ளிண்டார், பட்டாடை எடுத்து இடுப்புல கட்டிண்டார். என்ன பண்றாரு இந்த பெருமாள்னே புரியல ஆழ்வார், இத்தனை இவர் வேணும், இவர் பண்ண வேண்டியதெல்லாம் அவர் பண்ணிட்டு மெதுவா ஆழ்வாருடைய திருவடிக்கு பக்கத்தில் கீழே உட்கார போனார். அடியேன், இது என்ன, இது பெரிய அபச்சாரமா இருக்கு, நீரெங்க கீழே உட்கார, நான் சொல்றது கேளும் பேசாம வரும், இப்ப நான் சொல்றதை கேட்கறது நீரா, நீர் சொல்றது கேட்கறது பேசல விடுக்குப்போ. ஆமா வாஸ்தவம், அவர் சொல்றதுதானே நாம கேட்டாகணும், உட்காரட்டும்னார். இவரானா கைப்பிடி பிடிச்சுன்னு தவிச்சுன்னு உட்காந்துருக்கார். பெருமாள் ரொம்ப ஆறாம் வர திருவடி பக்கத்துல உட்காந்து இந்த திருவடியினால நீ எங்கெங்கெல்லாம் நடந்திருப்பீர், ரொம்ப நொந்து போயிருப்பீரோ, நான் தான் எங்கேயோ ஹிமாச்சலத்திலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடந்தேன்னா என்னை தேடி தேடி இந்த திருவடி எல்லாம் எவ்வளவு தூரம் அலைஞ்சிருக்கும் அப்படின்னு மெதுவா ஆழ்வாருடைய கணுக்கால தொட்டு பாதத்தை தொடப்போனார். தவிச்சு போய் ஆழ்வார் திருவடி இழுத்தார். கால நீட்டும், உன்னே பெருமாள் ஆணையிடுறார். இத்தனை நாள் ஏதோ பேசியிருந்தீர், கால நீட்டும், நான் தொட்டு பார்க்கணும், தண்ணி போயிருக்கா செவந்து போயிருக்கா நான் பார்க்கணும். சரின்னு நீட்டுறதா குறுக்கிறதா தெரியல ஆழ்வாருக்கு, ஆணையிடுறாரோ இல்லையே பெருமாள், அதனால சரின்னு கால நீட்டினார். மெதுவா கால வருடி வருடி பிடிச்சு பிடிச்சு விட ஆரம்பிச்சார் பெருமாள். இது தப்பு பகவன்னு இது நான் கேள்விப்பட்டதில்லைன்னா என்ன அந்த மாதிரி சொல்றீர். இப்போ ஒரு மனைவி இருக்கா, படுக்கையில படுத்துட்டு இருக்கா, ஏகாந்தமா ரெண்டு பேரும் பேசிட்டு ஆனந்தமா இருக்கிறச்சு, மனைவி கால கணவன் பிடிச்சு விடுவான், விடுவனா மாட்டானார் பெருமாள். பாமான்னு சொல்றதா இல்லேன்னு சொல்றதா வாஸ்தவம். அதுக்குன்னு நேர மறுநாள் காலத்தால எல்லாரும் வந்து கோவில் போயிருக்கிற சமயத்துக்கு அதே மனைவி நாற்காலியில உட்காந்து நேற்றுக்கு பிடிச்சு விட்டு இருந்தீரே இந்தாரும் காலை பிடிச்சு விடும்னா எல்லாம் கூடி இருக்கிற சமயத்துல அப்படி சொல்லுவாப்போ. அப்ப அங்க அந்தரங்கமா இருக்கிறச்சே நடந்துக்கணும், வெளியில இருக்கிறச்சே அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்போமோ இல்லையோ. பெருமான் இப்போ ஆழ்வாருடைய திருவடியை பகவான் மெதுவா மெதுவா பிடிச்சு விட்டு இருக்கார். கொஞ்ச நாழி ஆச்சு, அப்படியே கெட்டியா கல்லு போல வச்சிருந்தார் ஆழ்வார். பெருமாள் இதை விட கல்லையே கல்யாணம் பண்ணிருக்கலாம் போல் இருக்கு, இவர் முகத்துல சலனமே இல்லையே, என்ன ஏதோ நம்ம பெண்ணு நம்ம நாயக்கி நம்ம பராங்குஷ நாயக்கின்னு திருவடியை வருட வந்தார். ஒண்ணு சலனமே இல்லையே, சந்தோஷமே படலை. என்னால் இப்ப என்னாச்சு, அஜித்த போல கெட்டியா இருக்கணும்னு ஆழ்வா புரிஞ்சு விட்டார். ஏன்னா அஜித்வத் பாரதந்திரியம் இல்லையோ, அஜித்த போல பரதந்திரனா இருக்கணும்ங்கிறதுக்காக காலை மட்டும் நீட்டினார். கண்ணெல்லாம் இருக்க முடிண்டு யாரோ தன்னை தொடாதா போல தெரியாதா போல இருந்தார். பெருமானுக்கு அது ரசிக்கலையு புரிஞ்சு விட்டார் ஆழ்வார். அப்போ எப்ப தெரியுமா அது ரசிக்கும், சட்டுன்னு புரிஞ்சு விட்டு மாற்று சொன்னார். வலது கால பிடிச்சது போரும், ஒரு பத்து நிமிஷம் இடது கால பிடியும் ஆழ்வார். இத கேட்ட உடனே பெருமாளுக்கு ஆனந்த ரெட்ட மடங்கு மூணு மடங்கு. நல்ல வேளை நம்ம ஆழ்வார் நமக்கு இன்னும் உற்சாகத்தை மூட்டுட்டார், அதான ரொம்ப முக்கியம். இப்ப மனைவிக்கு கணவன் காலையே பிடிச்சு விட்டு இருந்தா கூட என்ன பண்ண, மனைவி கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப கல்லு போல வச்சிருக்க கூடாது, ஓஹோ பர்த்தாவாச்சே பர்த்தா போய் நம்ம காலை பிடிக்கலாமா அப்படின்னு நினைச்சது பிரயோஜனம் இல்லை. இப்போ அப்ப சொல்றது என்ன, வலது கால் பிடிச்சது போறோம், வலி எல்லாம் நன்னா தீர்ந்து போச்சு, நன்னா பிடித்து விட்டீர்கள், அந்த இடது காலை கொஞ்ச நாள் பிடிச்சு விடுங்கன்னா இவனுக்கு ஆனந்தமா இருக்கும். அதே போல பெருமான் இடத்துல ஆழ்வார் என்ன சொன்னாரா, வலது கால பிடிச்சது போறோம், கொஞ்ச நாள் இடது கால பிடிக்கணும்னால் ஜகத்தை சிருஷ்டித்ததை விட மகாலட்சுமியை அடைந்ததை விட ஊர்ல இருக்கிற மொத்த பேருக்கு மோட்சம் கொடுத்ததை விட அந்த நிமிஷம் பெருமான் ஆனந்தப்பட்டான். அதுதான் எதிர்வழி கொடுக்கும் ஆச்சரியம், எதிர்வழி கொடுக்கும் பாரதந்திரம்னால் நீர் எத்தனை பாரதந்திரத்தை காரதந்திரம் காட்ட வந்தாலும் இவர் எதிர்வழி கொடுத்தா அதை இன்னும் உற்சாகப்படுத்தி விட்டாரோ இல்லையோ. அந்த வார்த்தை சொல்லவே தானே ஏற்றது. இப்ப அப்ப பார்த்து நாம சேஷன் நாம பரதந்திரன், ஆனாலும் இவர் இதெல்லாம் பண்ணவே கூடாது, இல்ல சுவாமி தேவலாடிய உட்காரவே வைக்க கூடாது, நீர் தான் வைக்கணும், முடியவே முடியாதுன்னுட்டா ரொம்ப வருத்தப்பட்டுள்ள பெருமாள். என்ன இவர் நம்ம சொன்னதை கேட்க மாட்டேங்கிறார், நமக்கு எது ஆனந்தமோ அதை பண்றதுதான் சேஷனுக்கு அர்த்தம், நமக்கு எது ஆனந்தமோ அதைத்தானே பரதந்திரன் பண்ணணும்னால் இதைத்தான் பரதன் பண்ணான்னு நேர்த்தே சொன்னேன். ஏன்னா ராமனுக்கு ஆனந்தம் எதுன்னு பார்த்தானே தவிர தனக்கெது ஆனந்தம்னு அவர் பார்க்கவே இல்லையே. இதுதான் எதிர்வழி கொடுக்கும் பாரதந்திரியம். ஆஹ், பாரதந்திரியம், அதி பாரதந்திரியம், அத்தியந்த பாரதந்திரியம், அசித்வத் பாரதந்திரியம், எதிர்வழி கொடுக்கும் பாரதந்திரியம்னு இத்தனை வகையும் பாரதந்திரத்தில் வச்சிருக்கா. இது எல்லாத்துக்கு மேல ஒருத்தர் இருக்கார் சத்ருகனன், அவர் தான் பாகவத சேஷத்துவ பாரதந்திரத்தை புரிய வச்சவர். ராமன் பகவான், லக்ஷ்மணன் பகவத் சேஷத்துவத்தில் இருந்தவர், அப்படின்னா பெருமானுக்கு அடிமை அடின்னு கூடவே போனவர். ஆனா தன்னை பார்த்தாரே தவிர பெருமான் விட்டார், பெருமானையே பார்த்து அவர் சொல்படி கேட்கணும்னு பரதன் நாட்டுல நின்னார். யுவராஜ்ய பட்டாபிஷேகம் இளவரசு பட்டம் கட்டிக்கோனா கட்டிண்டார், லக்ஷ்மணன் மாட்டேன்னு விட்டான். இது இத்தனை கிடையாது, 14 வருஷம் கழிச்சு நாட்டுக்கு திரும்பி வந்த அப்புறம் நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னா நான் பண்ண மாட்டேன் விட்டா லக்ஷ்மணன், கைங்கீரன் தான் பண்ணுவேன். மறுபடியும் ராமன் சொல் பேச்சு கேட்கல இப்போ. ஆனா பரதன் தேவரி ராணையா இருந்தா இப்பவே பண்ணிக்கிறேன் சரின்னு உடனே ஏத்துட்டாரோ இப்போ. அதுக்கு பரதனுக்கு தான் ராஜா வாகனம் ஆசைன்னு அர்த்தமா, இப்ப ராமனுடைய ஆசை அவர் விருப்பப்பட்டார்னா அத்தை செய்ய வேண்டும். பெரியாழ்வார் அப்படித்தான் அவனை பார்த்து பல்லாண்டு பாடினார், தன்னை பார்க்கலேங்கிறத நேத்தே விண்ணப்பிச்சேனோ இல்லையோ. ஆகவே பரதாழ்வான் இதை புரிஞ்சு விட்டார், பகவத் பாரதந்திரத்தில் இருந்துட்டார். நீ காட்டுலவை நாட்டுலவை நீ தான், நீ எங்க வச்சியோ அங்க இருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துட்டார். ஆனா சத்ருகனன் ராம பக்தியை விட்டார், ராமசேஷத்துவத்தை மறந்தார், ராம பாரதந்திரத்தை மறந்தார். பரதன் எங்கு போகிறானோ அங்கு, பரதன் எங்கு இருப்பனோ அங்கு, பரதன் தான் நமக்கு சுவாமி, பரதன் தான் தெய்வம் நாள் ரொம்ப குறைச்சலான பேருக்கு தான் வரும். அப்ப பாகவத பாரதந்திரம் ததிய பாரதந்திரத்தில் இருந்தவ, புராண புருஷர்களுக்குள்ளே சத்ருகனன், சத்ருகனன் ஆழ்வார்களுக்குள்ளே மதுரகவி ஆழ்வார், ஆச்சாரியர்களுக்குள்ளே வடுக நம்பிகள். அவர் தான் பகவானை காட்டிலும் பாகவதர்களுக்கே அடியன் பரதந்திரன்கிறதுல நின்னாரோ இல்லையோ, ரொம்ப சிறப்பான இடம் அது. அதனாலதான் முதற்கவி ஆழ்வார் பாடிதான் கண்ணனின் சிறுத்தாம்புக்கு தான் எல்லாத்த விட வைபவம். இப்படி மூணு விதம் நாலு விதம் பார்த்துட்டோம். இப்போ பகவத் சேஷத்துவ பகவத் பாரதந்திரியம், பாகவத சேஷத்துவ பாகவத பாரதந்திரியம், சேஷத்துவத்துக்கு தகுந்த கைங்கரியம் நம்ம பிரயோஜனத்திலேருந்து மாறுதல், பாரதந்திரத்துக்கு தகுந்த முயற்சி அவனதுன்னு புரிஞ்சு கொண்டு நம்ம பிரவர்த்தர்களா இல்லாமல் சரணாகதியை அனுஷ்டித்து பெருமானே நம்ம எப்போதும் ரட்சிப்பாருங்கிற உறுதியோட இருத்தல், ஆந்தனையும் கைங்கரியம் பண்ணி 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 சேஷத்தத்தை தக்க வைத்துக் கொள்ளுதல், அந்த கைங்கரியமும் சுவார்த்தமா நம்ம ஆனந்தத்துக்காக இல்லாமல் பரார்த்த அனுபவ கைங்கரியங்களாக இருத்தல், இவைதான் சேஷத்தம் பாரதந்திரியம்ங்கிற சொல்லுக்கு சுமாரான பொருள். உன்ன ஆழ்ந்தெல்லாம் நம்ம போகவே இல்லை, இப்போ மேலோட்டமா பார்த்திருக்கோம். இதை சொல்றதுக்கு தான் திருவங்கியாழ்வார் கண்ணபுரமுன்னுடையானு கடியேன் ஒருவர் குறியேனோ மற்ற பேர் குறிமைப்பட மாட்டேன், நின் திருவெட்டெழுத்தும் கத்து நான் கண்ணபுரத்துறை அம்மானே உச்சதும் உன் அடியார் கடிமை. பாகவதர்களுக்கு கடியவன், பாகவதர்களுக்கு பரதந்திரன்கிற அளவுக்கு தன்னுடைய திருமொழியில் திருக்கண்ணபுரம் சபரிப்பெருமாள் விஷயமாகவே பாடியுள்ளார். சபரிப்பெருமாள் திருவடிகளே சரணம், திருவங்கியாழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டுதோறும் இதை நடத்தி கொண்டு வரும் சபையார், கோவில் நிர்வாகஸ்தர்கள், மற்றும் உண்டான கைங்கரியபரர்கள் எல்லாருடைய கைங்கரியமும் மேன்மேலும் சபரிப்பெருமாள் அனுகிரகத்தாலே வளர வேணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு வந்திருந்து கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் அடியோமோடு நின்னோடும் பிரிவின் ஆயிரம் பல்லாண்டு என்று பாடி அமைகிறேன்.